ஒருமனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபியங்கள், அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சகல நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய இன்மை மறுமையின் நலவுகளுக்காக, ஆரோக்கியத்திற்காக கட்டளைகளை வைத்திருக்கின்றான், ஃபர்ளுகளை வைத்திருக்கிறான், ஹராம்களை வைத்திருக்கிறான். ஃபர்ளுகள் ஹராம்களை பேணி நடப்பது தக்வாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த தக்வாவுடைய வாழ்க்கையில்தான் எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் ஆரோக்கியமும் நலவுகளும் தங்கியிருக்கிறது. எனவே எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்கி அதை செயல்படுத்தி நடக்கும்படியாக என்னையும் உங்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தக்வாவுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் நசீபாக கேள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைச்ச காலத்திலிருந்தே ஈமான் இல்லாதவர்களுக்கு தண்டனையாகவும் வேதனையாகவும், ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு அருளாகவும், பாவம் மீட்சிக்கு தௌபாவுக்கு காரணமாகவும், இஸ்திக்ஃபாருக்கு காரணமாகவும் சோதனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்தே வந்திருக்கிறார். சோதனைகள் என்பது பொருள் ரீதியான சோதனைகளையும் கொடுத்திருக்கிறார், நோய் நோங்கலங்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கிறார், அமைதியை இல்லாமலாக்கி அச்சமான சூழ்நிலையை உருவாக்கி அப்படியும் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்திருக்கிறார். பஞ்சம், பட்டினி இதனையும் சோதனையாக கொடுத்திருக்கிறார். என்ற இந்த ஆயத்தில் உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளை வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார். பொருளாதார ரீதியிலும் அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டே இருப்பான் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறார். ஆரோக்கியம், சுகம் இதிலும் அல்லாஹு தஆலா சோதனையை வைத்துக் கொண்டே இருப்பான் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி ஸிர்ரிஹி முஆஃபன் ஃபி ஜஸதிஹி வஇந்தஹு குத்து யௌமிஹி ஃகஅன்னமா ஹைஸத் லஹு துன்யா பிஹதாஃபிஹா. ஒருவர் விடியும் பொழுது, காலையில் விடியும் பொழுது மூணு பாக்கியங்களை பெற்றவராக விரிந்தால் அவருக்கு முழு உலகமும் சுருட்டி அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டது போன்றே என்றார்கள். முழு உலகமும் கிடைத்தது சவம் அவருக்கு. முதலாவது ஆமினன் ஃபி ஸிர்ரிஹி, அவர் தங்கியிருக்கும் இடம் அல்லது போய் வரும் பாதை, பாதையிலே தங்கியிருக்கும் இடத்திலே அச்சமற்றவராக விரிந்தால், ஒரு பயமும் இல்லை, உயிருக்கு ஆபத்து பற்றி பயமும் இல்லை, தன்னுடைய வியாபாரத்துக்கு ஆபத்து ஏற்படும் என்ற பயமும் இல்லை, தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய மான மரியாதைக்கு எதுவொன்றும் ஏற்பட மாட்டாது என்ற நம்பிக்கை, இதுக்கு பேர் அம் என்று சொல்லப்ப ஆமினன், மன நிம்மதியாக அச்சமற்றவராக விடுவது. இந்த முதல் பாக்கியத்தில் இன்றைக்கு யோசிங்க, எத்தனை நாடு, எத்தனை நாட்டு முஸ்லீம்கள் இந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். விடிஞ்சாலும் அச்சம், இரவானாலும் அச்சம். உயிருக்கும் தன்னுடைய பொருளாதாரத்துக்கும் தன்னுடைய இருப்பிடங்களுக்கும் பயந்த நிலையில் விடியக்கூடிய காட்சிகள் உலகத்திலே தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். அப்படி ஏற்பட்டவர்கள் அந்த பாக்கியத்தின் அமைதி நிம்மதியின் பாக்கியத்தை உணர்வார்கள். நாங்களும் இதற்கிடையே இந்த அன் இல்லாமல் போவதன் மூலம் அச்சம் ஏற்படுவதன் மூலம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பயங்கரம் அமைதியான ஒரு நிலை இல்லாத நிலையில் ஒரு மனுஷன் விடிவது சொன்னார்கள். அச்சமற்ற நிலையில் விடிவது காளையாகுவது முதலாவது பாக்கியம். இரண்டாவது முஆசந்தி ஜசதி ஆரோக்கியம் உடலில். விடியும் பொழுதே உடல் ஆரோக்கியம் பெற்றவராக விடிந்தால் வைந்தவும் கூட்டியோமே அன்றைக்கு தேவையான உணவு அன்றைக்கு தேவையான வாழ்வாதாரம் அவர் கைவசம் இருக்கும் நிலையில் விடிந்தால் முழு துனியாவும் இவருக்கு கொண்டு வந்து முன்னால் வைக்கப்பட்டதை போன்று என்றார்கள். இரண்டாவது விடயம் உடல் ஆரோக்கியம். இன்று உலகமே அஞ்சி நடுங்கி போயிருக்கக்கூடிய ஒரு நிலை. நாளாந்த ஒவ்வொரு நாளும் செய்திகள் இன்றைக்கு எத்தனை பேர் என்கிறதால் எத்தனை பேர் அந்த நோய்க்குள்ள சிக்கியிருக்கிறாங்க, எத்தனை பேர் இறந்துட்டாங்க. எல்லாரும் சொல்றது கூடுது, நாளுக்கு நாள் கூடுது, அதிகரிக்குது. அந்த நாடும் மாத்தியாம், இந்த ஊரும் சிக்கியாம், ஒரு ஊரும் மிச்சமில்லை. எல்லாரும் இப்படி உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் பயந்தவர்களாக ஆரோக்கியத்தை இழந்தவர்களாக இன்று விடிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்களும் பலவிதமான அது ஒரு நோய் ஒரு வைரஸ் இது போன்று எத்தனையோ வைரஸ் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் விடியும் பொழுது டாக்டரிடத்தில் கொண்டு போவேன் என்ற அந்த ரெக்கார்ட் புக்கோட இன்றைக்கு எவ்வளவு செலவு போகுமோ, இன்றைக்கு எத்தனை டெஸ்டிங் செய்ய வேண்டி வருமோ, ஒவ்வொரு டெஸ்டிங்க்கு எவ்வளவு போகுமோ, நிப்பாட்டிடுவாங்களோ, எத்தனை இன்ஜெக்ஷன் அடிக்க செல்லுவாங்களோ என்ற ஒரு நிலையில தான் பலரும் விடுகிறோம். அன்பானவர்களே, இது மிகப்பெரியதொரு பாக்கியம் உடல் ஆரோக்கியம் என்பது. மூன்றாவது தான் அன்றைக்கு தேவையான வாழ்வாதாரம், அதுதான் அன்றைக்கு அவருக்கு தேவையானது. அது ஒருவரிடத்தில் இருக்கும் நிலையில் விடிந்தால் அது போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு துஆ ஒன்று படிச்சுட்டாங்க சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க என்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்போ திரும்ப வந்தார், சொல்லாத துஆ படிச்சுட்டாங்களே, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க. இன்னும் சில தினங்களுக்கு பின்னால் திரும்பவும் இல்லை, எல்லாம் அடித்து வரைய துவாவும் சொல்லிட்டாங்களே, சில ஆஃபியத்தை கேளுங்க. அவர் பார்த்தா என்ன எந்த ஒரு எந்த நேரமும் ஆஃபியத்தை கேளுங்க, ஆஃபியத்தை கேளுங்கன்னு சொல்றாங்களே, என்ன ஆஃபியத்தில் என்ன இருக்குது, ஆஃபியத்தில் என்ன இருக்குது? ஆஃபியத்துங்கிறது நோய் நொம்பலங்கள், சோதனைகள், பொருள் ரீதியான சோதனை, உடல் ரீதியான சோதனை, இவைகள் அனைத்திலிருந்தும் ஆரோக்கியம். இதுக்கு பேர் தான் ஆபியத்துன்னு சொல்றேன். தன்னுடைய பொருளாதாரத்தில் ஆபியத், தன்னுடைய உடல்ல ஆபியத், குடும்ப வாழ்க்கையில ஆபியத், தன்னுடைய தொழில ஆபியத். ஆரோக்கியமான தொழில், ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வியாபாரம்.
www.ஆரோக்கியமான வியாபாரம் acmyc.com.
எல்லாத்துக்கும் ஆபியத் என்று சொல்லுங்க. தன்னுடைய வியாபாரத்துக்கு நஷ்டங்கள் வந்துடாம, ஆபத்துகள் வந்துடாம, கெடுதிகள் வந்துடாம, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் ஆபியத் இருக்கிறது. சொன்னாங்க அப்பா சொல்லிடுறாங்களை பார்த்து, யாருக்கு ஆபியத் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர் துனியாகிறாவுடைய எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டவராவார் என்றார். பல சந்தர்ப்பத்தை சொல்லாசு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அறிவிப்புல வருகிறது, அல்லாஹ்விடத்தில் அடியான் கேட்கக்கூடிய துவாக்கள் எத்தனையோ ஈக்கும், பலவிதமான துவாக்கள் ஈக்கும். அடியான் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, அல்லாஹ் சந்தோஷப்படுறது. ஒரு அடியான ஆபியத்தை கேட்கிறது என்று சொல்லாஹ் சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க. துனியாவில் ஆகரத்திலையும் அல்லாவுடைய மன்னிப்பையும் அல்லாவிடத்தில் ஆபியத்தையும் கேளுங்கள் என்றார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்கலாம், சுஜூதிலையும் கேட்கலாம், தொழுக முடிஞ்சும் கேட்கலாம். மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும், மற்றவர்களால் எனக்கோ என்னால் மற்றவர்களுக்கோ எது ஒன்றும் நடந்துடாமல் ஆபியத்தை நான் உள்ளத்தில் கேட்கிறேன். இந்த துஆவை கேட்டு வாங்க என்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கொடுக்க கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என அன்பானவர்களே, உடல் ஆரோக்கியம் என்கிறதும் பொருள் ஆரோக்கியம் என்கிறதும் நாங்களும் பலரும் இதனுடைய லாப நஷ்டங்களை, சந்தோஷம் துக்கங்களை கண்டிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே ஆபியத்தை நாங்கள் கட்டாயமா எல்லாருமாக கேட்கிறேன். இதை கேட்கறதுல அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் கேட்டாங்க, அல்லாஹும் இனி அசலுக்கு ஸஹ்ஹத்தவல் ஐஃபத்தவல் யாதானிட நான் சுகத்தை கேட்கிறேன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, உடல் ஆரோக்கியத்துக்கு தீனுல் இஸ்லாம் மிகவும் ஒரு பெரிய ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு விசேஷமாக, உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹும் பல வழிகளை நமக்கு காட்டிருந்திருக்கிறார். அதுல மிக பிரதானமானதுதான் சுத்தம் என்கிறது. சுத்தம் என்கிறத இஸ்லாம் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறது. குர்ஆன் எங்களுக்கு சுத்தத்தை வலியுறுத்துகிறது. இன் அல்லாஹ் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், துப்புரவாக சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். மஸ்ஜிது குபால சில மக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் தண்ணீராலும் தண்ணி சுத்தம் செய்து கொள்வார்கள். வெளிவாசலுக்கு போய் வந்தால் அந்த காலத்தில் மண் கட்டி அந்த சின்ன கல்லு கட்டியால் துப்புரவு செய்யக்கூடிய பழக்கம் தான் அரபிகள்கிட்ட பரவலாக இருந்த பழக்கம். அந்த மண் கட்டியால கல்லு கட்டியால மலசலம் சுத்தம் செய்வார்கள். அது அரபிகளுடைய பழக்கம், அது பரம்பரையில் அப்படித்தான் வந்திருக்கிறது. தண்ணி இல்லாத நாள் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தண்ணியால சுத்தம் செய்யக்கூடியவர்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அல்லாஹ் அதுக்கும் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சா, ஃபீஹி ரிஜாலும் யுஹிப்புன அன் யதஃபஹ்ஹரு, அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன். மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மக்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார். சுத்தம் என்கிறத குர்ஆன் இவ்வளவு வலியுறுத்துகிறது. இதே மாதிரி ஹதீஸும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுத்தம் என்கிறது ஈமாண்ட பாதி என்று சொல்ற அளவுக்கு இந்த சுத்தத்தை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு அஞ்சு விடுத்த குறைஞ்சது தன்னுடைய வெளி உறுப்புகளை கழுவுறது பார்த்து, தன்னுடைய கை முகம், தன்னுடைய முழங்க கைவர கைகள் தொழிலுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய போதும் வாய் கொப்பளிக்கிறது, மூக்குக்கு நாங்கள் தண்ணீரை இழுக்கிறது. இது புதுவுடைய பூரணமான ஒரு பாடம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது செஞ்சு காட்டினாங்க, எப்படி புதுவ செய்யறதுக்கு முன்னால கையில கொஞ்சம் தண்ணியை எடுத்து வெளியில கழுவி கொண்டு அதுக்கு பின்னால கையை உள்ள போட்டுக்கிறாங்க. விசேஷமா தூங்கி எழுதினாங்க, சொன்னாங்க உங்களோட கைகள் எங்கெங்கெல்லாம் பட்டு இருக்கும்னு தெரியாது, அதனால பாத்திரத்துக்குள்ள கையை போட முன்னால, ஹவுல கையை போடுறதுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணியை வெளியே எடுத்து ரெண்டு கையையும் கழுவி கொண்டு நீங்க பாத்திரத்துல கைய போடுங்க என்று படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கையை கழுகிறது மூன்று தடவைகள், வாய நல்ல முறையில கொப்பளிக்கிறது, மிஸ்வாக் செய்யறது, பல்லு துவக்கிறது, மூக்குக்கு தண்ணி இழுக்கிறது, நாசிக்கு முகத்தை கழுகிறது, கையை கழுகிறது, காலை கழுகிறது, காதை கழுகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இந்த உறுப்புகளை குறைஞ்சது அஞ்சு தடவை கழுகிறவங்க. அல்லாஹ் எங்களுக்கு இந்த சுத்தத்தில் தந்த மிகப்பெரிய ஒரு நியமத்து தான் இந்த புதுவுடைய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறார். இதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுத்த விஷயத்தில் எங்களுக்கு சொல்லும் பொழுது, நாங்கள் வெளிவாசலுக்கு போய் வந்தால் அதை எப்படி சுப்பரும் செய்வீர்கள், இதை வலியுறுத்திருக்கிறார். அதுவும் கைகளை பாதிக்கிறதுல சல்லாஹுடைய கை மலசலன் துப்பரவு செய்வதற்கும் மூக்கு சீருவதற்கும் இப்படி துப்ப அசுத்தமான இப்படியான விடயங்களுக்கு இடது கையை பாவிப்பார்கள். நல்ல விடயங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, கொடுக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, மக்களுக்கு முசாபாக செய்யறதுக்கு, சலாம் கொடுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தன்னுடைய வலது கையை பாவிப்பார்கள். இப்படியான நல்ல காரியங்களுக்கு வலது வச்சுக்கொண்டாங்க, துப்புரவு இல்லாத சில விஷயங்கள் பாவிக்கிறதுக்கு இடது கையை வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் இவ்வளவு அழகாக வழிகாட்டுகிறது. தண்ணீர் குடிக்கிறது, சாப்பிடுறது வலது கையை பாருங்க. ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, இடது கையால சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க, அவன் ஷைத்தான் என்றார்கள். இது கூட தெரியாத மனசில் எவ்வளவு பேர் இருக்கிறோம். இடது கையால டீ கப், வலது கையில குடிக்க வேண்டியவங்க இடது கையால. இடது கை பாதிக்கப்பட வேண்டிய எங்க, வலது கை பாதிக்கப்பட வேண்டியது எங்க என்றும் ஹதீஸ் ரசல்லா செல்லுமே செலுத்திருக்கிறார். இதே மாதிரி பொதுவான இடங்களில் மனசலம் கழிக்க வேண்டாம், அது ஞானத்துக்குரிய இடம் என்று சொல்லி காட்டினார்கள். சகாபாக கேட்டாங்க, அது அப்படின்னு என்ன சொல்ல சொன்னாங்க, மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள், ரோட்டோரங்கள், மாலையில மக்கள் ரெஸ்டுக்காக உட்காரக்கூடிய நிழல் தரக்கூடிய இடங்கள், இப்படியான இடங்கள்ல நீங்க சிறுநீர் கழிக்காதீங்க, மனசலம் கழிக்காதீங்க, அது சாப்பத்துக்குரிய செயல் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். இஸ்லாம் துப்புரவ பரிசுத்தத்தை இவ்வளவு வலியுறுத்துகிறது. இதே போன்று சில காரணங்களை வச்சு சல்லாசனம் சொல்றாங்க, நீங்க குடிக்கிற பாத்திரத்துல மூச்சு விடாதீங்க, நீங்க குடிக்கிற பாத்திரத்துல ஊதாதீங்க. ஒரு டீ குடிக்க போறீங்க, தண்ணீர் குடிக்க போறீங்க, அதுல ஊதவும் வானம், அதுல மூச்சும் விட வானம் என்றாங்க. இதுக்கு இந்த குலமாக்கள் எழுதுறாங்க, அன்று சல்லாஹலேசன் சொல்லி தந்தது, நாங்கள் எங்கெல்லாம் சுற்றுறோம் சுவாசிக்கிறோம், எங்கெல்லாம் சுற்றுறோம் நாவுக்கு பல விடயங்களை போடுறோம், இந்த நாவு இந்த மூக்கு நாங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அது உள்ளுக்கு மூச்சு விடுறதுனால அதன் மூலமாகவும் கிருமிகள் உருவாகிறது, தாவுறது, தாக்குறது, நோய்கள் உருவாகிறது, இதெல்லாம் பின்னணியே இருக்கிறது. சொன்னாங்க மூச்சு விடாதீங்க பார்க்கறதுக்குள்ள. ஒரு சஹாபி கேட்டான், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் குடிக்கிறதுக்காக எடுக்கிற நேரத்தில் அதுல கொஞ்சம் ஏதாவது தூசிகள் இருந்தா என்ன செய்ய சொன்னாங்க, உங்களோட வாயிலிருந்து அந்த பாத்திரத்தை வெளியெடுத்து அதை கொஞ்சம் கொட்டிட்டு நீங்க குடிங்க என்றாங்க. அந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க பாத்திரங்களை ஊதுற விஷயங்கள், மூச்சு விடுற விஷயங்கள். காலம் நபி தும்மினான், தும்மல் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கையால அல்லது ஒரு துணியால மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்வாங்க. அன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய துப்புரவுக்கு, எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, சொல்லி தந்தவைகள் தான் இவைகள். ஆனா இன்றைக்கு உலகம் எங்களுக்கு பரிசு தருது. வாய மூடுங்க, தும்மல் போன வாய மூடுங்க, மூக்க மூடிக்கோங்க, ஊதாதீங்க என்று பல விடயங்களை உலகம் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்பயோ இந்த சுன்னத்தான நடைமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதே மாதிரி அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதுதான், ஒருவர் சில நோய் உள்ளவர்கள் நோய் இல்லாதவர்களிடத்துல வந்து நடமாடுவதை தடை செய்தார்கள். சொன்னாங்க, சில நோய்கள் உள்ளவங்க சுபதேசிகளுக்கு மத்தியில வந்து நீங்க நடமாறாதீங்க, அவங்களை கொண்டு வராதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விவாதத்தை சொன்னாங்க, ஒரு இடத்துல இந்த பிளேக் என்ற நோய், பயங்கரமான நோய், இந்த நோய் ஒரு இடத்துல ஏற்பட்டால் அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இந்த பிளேக் நோய் ஏற்பட்டால் அந்த ஊரில் இருந்து வெளியே வராதீங்க, அங்கேயே இல்லைங்க. இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொல்லி தந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செயலை செஞ்சு காட்டினாங்க. ஹிஜ்ரி 18 அம்வாஸ் என்கிற ஒரு இடம் பலஸ்தீன்ல, அந்த இடத்துல இந்த பிளேக் நோய் ஏற்பட்டது. பிளேக் நோய் ஏற்பட்டது, இது நாளுக்கு நாள் கூடுது. 3 கிட்டத்தட்ட 60,000-70,000 பேர் மரணிச்சாங்க. அதுல எங்களை முக்கியமான சஹாபாக்கள் இருந்தாங்க. அது அபூபைத் முஜர்ரா, இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர், மாஜிமு ஜபல், மிகப்பெரிய முக்தி, இது போன்ற நூற்றுக்கணக்கான சஹாபா அதுல இறந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை உமரல்லாஹு மதீனா ஷாமுக்கு போறதுக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸ சொல்லி வானம் போவ, இது சுன்னத்துக்கு மாற்றம், நபிவலிக்கு மாற்றம், இது போகவாங்க. அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் சல்லாசன்களுக்கு படிச்சு தந்துள்ள விடயங்கள். நோயாளிகள் எப்படி நடந்து கொள்ள வேணும், மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது இல்ல, இப்படியான எங்களுக்கு சமம் அளிக்கிறது இல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் சஹீப் கூட்டத்தில் ஒரு மனிதர் வந்தார். இஸ்லாத்துல பைய செய்யறதுக்கு நபியா மட்டும் உடன்படிக்கை செய்யும், உடன்படிக்கை செய்யறது எப்படி, கையை பிடிச்சி உடன்படிக்கை செய்வார்கள். அவர் தொழுநோய் பிடிச்சவர், அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு நோய், ஒரு தொழுநோய்ங்க. அந்த தொழுநோய் பிடிச்சவங்களை கண்டா நீங்க சிங்கத்தை கண்டு ஒதுங்கிறது மாதிரி ஓடுறது மாதிரி ஓடிடுங்கன்னு நான் சொல்லாரு சார். அவருக்கு பயங்கரமான நோய். அப்படி ஒருத்தர் வந்திருக்கிற நபியாவை பார்த்ததோட அவரை இந்த மஜ்லிஸுக்கு கூட்டிக்கணும் வந்து எல்லாரோடையும் சேர்க்கறது நல்லது இல்லை சொன்னாங்க. அதான் வாரார் ஒருவர், அவருக்கு சொல்லுங்க நாங்க அவர் என்ன விஷயத்துக்கு உடன்படிக்கை செய்ய வாராரோ அந்த உடன்படிக்கை அவருக்கு நாங்க செஞ்சிட்டோம், அவருக்கு அப்படியே போயிட சொல்லுங்க. மனவருத்தப்படல, அவர் வந்தா சில வேலை அவர் மனவருத்தப்படுவார், இனைய பத்தி என்ன நினைப்பாங்களோ, என்ன மாதிரி யோசிப்பாங்களோ, ஒன்றும் வானம் நீங்க ஒதுக்கி போயிருங்க, உங்களுக்குரிய பையத்தை நாங்க தந்துட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக நோயாளி சுகதேசி இப்படியானவர்களுக்கு மத்தியில் நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகான புத்திமதியை சொல்லி தந்திருக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹு தஆலா இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத்தை வத்தம் என்கிற ஆயத்தில் செத்த பிராணிகளை உங்களுக்கு நாங்க ஹராமாக்கி இருக்கிறோம், இந்த ரத்தத்தை நாங்க ஹராமாக்கி இருக்கிறோம், பண்டியுடைய மாமிசத்தை ஹராமாக்கி இருக்கிறோம் என்ற குர்ஆன் தெளிவாக சொல்லுது. இந்த செத்தவைகளை சாப்பிடுறதுனால இன்றைக்கு உலகத்தில் கிருமிகள், இந்த வைரஸ்கள் பரவுறது மாதிரி வேற எதுவும் எதை கொண்டும் பரவுறது இல்லை என்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அப்படி இருந்தும் அன்பானவர்களை நடக்கத்தான் செய்து அல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கினது ஒரு பரிசுத்தம், எங்களோட ஆரோக்கியம், இவைகளை உள்ளடக்கித்தான் அல்லாஹ் இவைகளை வச்சிருக்கிறான். இந்த அளவு கண்டால் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், ஒரு கோழி, ஒரு மிருகம் ஆகமானது. ஆனா அந்த ஆடு மாடு இந்த மிருகங்கள் ஏதாவது நகீசையே திண்டு குடிச்சு வளர்ந்திருந்தால் அதுக்கு ஜல்லாலா என்ன சொல்லுவாங்க, ஹலாலான பிராணி. ஆனா திண்டதும் குடிச்சதும் அது வளர்ந்திக்குது, நகீச நகீச தின்னுது, நகீச குடிக்குது, இதுக்கு ஜல்லாலா சொல்லாசம் சொன்னாங்க சாப்பிடாத. அந்த மிருகத்தை சாப்பிடாதீங்க, உலமாக்குறாங்க, அந்த மிருகத்துடைய பாலையும் குடிக்காதீங்க, அதனுடைய முட்டையும் எடுக்காதீங்க, ஏன் ஆவி பிரியானது. அதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. அதை எப்படி திரும்பவும் நல்ல பிராணியாக சுத்தமானதாக மாத்துறது எப்படி என்கிறதுக்கு உலமாக்கள் கருத்துகள் எழுதுறாங்க. பல நாட்களுக்கு அந்த மிருகத்தை ஒதுக்கி வச்சு நல்ல உணவுகள் கொடுத்து அதுக்கு அது சுத்தமான பிராணியாக மாத்துறதுக்கு முயற்சிக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு இஸ்லாம் ஆரோக்கியத்தை எங்களுக்கு சொல்லித்தருது, கவனிக்க வேண்டியது. இதே மாதிரி அன்பான சகோதர பெரியார்களையும், நோய் வர்றதுக்கு முன்னால ஒரு மனிதன் கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இன்னும் பல விடயங்கள் நம்பியாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இதே போல நோய் வந்தால் அவர் இன்னும் பேணுதல் காட்ட வேண்டும், அவர் கவனமாக இருக்க வேண்டும். அவரால் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படுவதோ அல்லது தனக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்வதையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறார். இவைகளெல்லாம் தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகளான அவர்களும் சாப்பாட்டுக்கு போனாங்க. ஈச்சப்பழம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, ஒரு சூடான உணவு. நபியா அவங்க சாப்பிட்டாங்க. அலிவதில்லாமல் சாப்பிடறதுக்காக கையை போட்டாங்க. நபியா அவங்க கையை தட்டினாங்க, சொன்னாங்க சாப்பிடாதீங்க, நீங்க இப்பதான் காய்ச்சல் குணமாகி புரிசி உங்களுக்கு ஒத்து போகாது, சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கஞ்சி கொண்டு வச்சாங்க, சொன்னாங்க அது தடிய பார்த்து நீங்க இதை குடிங்க, இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்றாங்க. அன்பானவர்களே, நோயா வந்ததுக்கு பின்னால் நோய் குணமாகிற நேரத்தில் ஒரு மனிதன் தந்த உடல் ஆரோக்கியத்தை எவ்வளவு பேண வேண்டும், எவ்வளவு கவனிக்க வேண்டும் என்கிறத எங்களுக்கு சல்லல்லாஹு படிச்சு தந்திருக்கிறாங்க. எனவே இது சம்பந்தமாக நாம பல விடயங்கள்ல எல்லோரும் படிக்க வேண்டும். நோய் வர்றதுக்கு முன்னால எப்படி இருக்கிறது, நோய் ஏற்பட்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, அந்த நோய்கள் விஷயத்தில் இஸ்லாம் எப்படி சொல்லித் தருகிறது, இவைகளை நாங்கள் படிச்சு எங்கள் வாழ்க்கையில அமுல்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் முயற்சிக்க வேண்டும். இப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் பரவலாக இருக்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். எனவே என்னென்ன துறை சார்ந்தவர்கள் என்னென்ன முறைகளை சொல்லித்தாராங்களோ அது எங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவைகளை நாங்கள் எடுத்து நடக்கிறது. அது மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயம் உண்டு அல்ல, இது எங்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகள் தான். எனவே நாங்கள் இவைகளை கையாண்டு எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செல்வாராக. வஆஃபு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.